உம்மை தேடுகிற ஒரு வாழ்க்கையை தாருங்க. எங்களை ஆராய்ந்து பார்த்து கண்டாங்க, உம்மை தேடுகிற ஒரு வாழ்க்கையை தாருங்கம்மா. ஆண்டவரே சபையை சந்திங்க ஆண்டவரே. எத்தனையோ செய்திகளை கேட்டாயிட்டோம்மா, எத்தனையோ ஊழியர்களை பார்த்தாயிட்டோம்மா, ஆனால் எங்களை வாழ்க்கை உமைக்கு வெளிச்சமல்லவோ, எங்களை நோக்கம் உமக்கு வெளிச்சமல்லவோ, எங்களை இதயம் எதை தேடுகிறது, எதை நாடுகிறது, எங்களை வாழ்வில எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிற ஐயா, நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை வாழ்வின் அந்த ரங்கங்கள் எல்லாம் உமக்கு வெளிச்சமையா, உமக்கு வெளிச்சமையா. ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயம் சபையில வரட்டும் ஐயா, உமக்கு பயப்படுற பயம் சபையில வரட்டும் ஐயா, உமக்கு பயப்படுற பயம் ஐயா வாழ்வ பிள்ளைகளுக்கு வரட்டும் ஐயா, வரட்டும் ஐயா, வரட்டும் ஐயா. தேவனே உமை தேடுகிற உணர்வை தாருங்க ஐயா. ஆண்டவரே உணர்வற்றவளாக இல்லாமல் ஆண்டவரே உணர்வை தாருங்க, உமை தேடுகிற உணர்வை எங்களுக்கு தாருங்க. உமக்காக வாழ்கிற வாஞ்சை வைராக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம். உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறாரா, இருக்கிறார் என்பது வேத வாக்கியம் சொல்றதை அறியாதிருக்கிறீர்களா என்று வேதம் சொல்றதை. ஆண்டவரே எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவரே, நீ கிறிஸ்துவை குறித்து வைராக்கியம் உள்ளவராக, சத்தியத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராக, பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. எல்லா சோர்வுகளை நீக்கிங்க ஆண்டவரே. உலக சிற்றின்மைகளை விட்டு கத்தாவே ஆண்டவரே, உண்மையாக உண்மை தேட ஆண்டவரே, உத்தமமாய் உண்மை சேவிக்கிற இருதயத்தை நீ சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும், தர வேண்டும், தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம் கத்தாவே. எங்கள் சபத்தை கேட்ட தீரங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, உம்முடைய கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களை இருதயங்களை எல்லாவற்றை ஆராய்ந்து பார்க்கிற தேவனிரப்பா. எங்களுடைய நோக்கமெல்லாம் உமக்கு வெளிச்சம், எங்களுடைய வாழ்க்கையின் திட்டமெல்லாம் உமக்கு வெளிச்சம், எங்களுடைய கடந்த கால வாழ்வெல்லாம் உமக்கு வெளிச்சம் ஐயா. ஆண்டவரே எங்களை சந்தி, எங்களை சந்தியும் ஐயா, உன் பக்கமாக திருப்புங்க. அசுத்தங்களை விட்டு, அலங்கோலங்களை விட்டு, அருவறுப்புகளை விட்டு ஆண்டவரே உன் பக்கமாக எங்களை திருப்புங்க ஆண்டவரே. எங்களை இழுத்துக் கொள்ளுங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். எங்களை இழுத்துக் கொள்ளும் அப்பொழுது நாங்கள் ஓடி வருவோம். எதுவேத வாக்கியம் சொல்றபடி இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து கத்தாவை எங்களை காத்த, நாங்களும் இந்த உலகத்தை போல வாழ்கிறோம், நாங்களும் இந்த உலகத்துக்கு ஒத்த உயசம் தரிகம். உங்களுடைய பிள்ளைகள் என்கின்ற உணர்வோடு உண்மையாக நாங்கள் வாழ கத்தாவை கருவசு வாய்மாலங்களை அகற்றி, தாறுமாறுகளை நீக்கி, கோணுகளை எல்லாம் அகற்றி, இதோ எங்கிற வாழ்க்கையெல்லாம் உமக்கு முன்பாக வெளிச்சம் ஐயா, வெளிச்சம். பரிபுணத்திலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருப்பதாக இந்த வேதம் சொல்றது. நாங்கள் அனருள்ளவர்களா, உண்மை தேடர்களா, உண்மையாய் உங்கள் அன்புகளாக இருக்க கருவிசு ஆவியானவரே, தீரங்கள் நடத்துறதுக்காக உமக்கு சுத்தம். Thank you, Holy Spirit. Take the peace of us. Yes, to the Dabatul Vedikul Urubh, the Bella Kitabe. Amen. Give me the Shira, Mr. Ukari Nadesh. Kattura Vatikulida, Karutai Kadar Shalom. Tripikulida, Ibaririkulida, Nervo. Moodava Dadiharam. Ibaririkulida, Moodava Dadiharam. Padiga.
ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய விளைப்பார்களில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்,
ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை
முடிவறியந்த உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம்,
கிறிஸ்துவ நிலத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம்.
சரி, அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. கோப பூத்தத்தில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். சரி, 12 வசனத்தில் நாம் இப்படியா வாசிக்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். யாரையும் சகோதரரே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனை விட்டு வீரத்துக்கு ஏதுவான அபவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் விராதபடி நீங்கள் எச்சரிக்க. அவவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்லுது. அவவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம். அதுக்கு மேல் பத்தாம் வசனத்தை பார்த்தீங்களா இருந்தால் வழுகி போகிற இருதயம் என்று சொல்லப்படும். என்னதான் கற்றாலும் சத்தியத்தில் நிர்ணயிக்காது, அது சுயபுத்தியில் நடக்கும். வழுகி போகிற இருதயம் இது பொல்லாத இருதயம். சோ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அவவிசுவாசத்தின் ஆவி கிரிய செய்யாதபடி காத்துக்கொள்ளவர். இதனால எதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்ட வேளையிலே ஆண்டவரின் மனதில் தந்த ஒரு செய்தி, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரிய செய்கிற அவவிசுவாசத்தின் ஆவிகள் அகற்றப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் அவவிசுவாசிதான், அவர்களுக்குள்ளே அவவிசுவாசம் கிரியை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேதான் இந்த ஆவி செயல்படுவதற்கு பார்க்கும். ஆகவே பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள ஒருவருக்குள்ளே விடாதபடி எச்சரிக்கையாக அவர் நம்முடைய வாழ்விலும் அவவிசுவாசம் கிரிய செய்யாதபடி செயல்படாதபடி தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கருத்தாய் கர்த்தருக்கு முன்பாக கவனித்து பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். சோ இந்த வேதம் ஒரு விசுவாச புத்தகம் சொல்வதால் மிகையாகாது. இந்த ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால வியத்தக காரியங்களை செய்து தேவ நாமத்தை வகுப்படுத்தி தாங்கள் ஆசீர்வாதமாக மாத்திரம் அல்ல அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மறுபக்கத்தில் அவவிசுவாசத்தினால் தாங்களும் கெட்டு மற்றவர்களையும் கெடுத்து மடிந்து போன அல்லது மாண்டு போனவர்களை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக விசுவாசம் உள்ள சந்ததியார், தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம் உள்ள மக்களால் நாம் வாழ வேண்டும். அது தேவனுக்கு மகிமையாகவும் அதுவே தேவனுக்கு பிரியமாகவும் இருக்கிறது. எபிரேயர் 11:6 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் அப்படி என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கறிவானவர்களே, விசுவாசம் இல்லாமல் பாட்டு பாடலாம், ஹலோ, விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யலாம், விசுவாசம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணலாம், விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணலாம், விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம், விசுவாசம் இல்லாமல் காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் தேவன் அவைகளை அங்கீகரிக்கிறதல்ல, அவைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதும் அல்ல. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுக்கு முன்பாக விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்பட்டது. மாமிசத்தின்படி பிறந்தவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, ஆவிக்குரிய நாமே அவருடைய சந்ததி என்று வேதம் சொல்றது. ஆகவே ஆபிரகாம் நமக்கு தகப்பனாக இருந்தால், ஹலோ, ஆபிரகாம் நமக்கு தகப்பனாக இருந்தால் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் நமக்குள்ளேயும் செயல்பட வேண்டும். நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்களே. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டாயிருக்கப்படியால் அவருடைய கிரியைகளை செய்வதில் இயேசு கிறிஸ்து யோவான் 8 டைரக்டாக சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர். அவன் அவருடைய கிரிய அவருடைய செய்கையுடைய வாய் உங்களுக்கு வாழ்க்கையில காணப்பட்ட டைரக்டாக சொல்றார். என்ன போல ஒரு பிரசங்கி யாரையாவது பார்த்து நீ உன் பிதாவாகிய பிசாசினால உண்டானவன் சொன்னால் சரி போச்சு, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவதில்ல. இயேசு டைரக்டா சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால உண்டான். எனக்கு அறிமானவர்களே, ஆபிரகாம் உங்களுக்கு பிதாவாக இருந்தா அவருடைய கிரியைகளை நீங்க செய்வீர்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவே நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருந்தால் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும் தான். ஆனா வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது மாமிசத்தின்படி பிறந்த ஆபிரகாமின் சந்ததி விசுவாசத்துக்கு தகப்பனாகி ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்ரவேல் சந்ததி விசுவாசத்தை விட்டு வழுகி ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியத்தை நான் வேதத்துல நான் பார்க்கிறேன். ஆகவே எனக்கு கருமனவர்களே, இன்றைக்கு அவிசுவாசத்தின் விளைவுகள் என்கின்ற தலைப்பில், ஓ தி கன்சிக்வன்சஸ் ஆஃப் டிஸ்பிலீஃப், அவிசுவாசத்தின் விளைவுகள் என்கின்ற தலைப்புல நாடுகளோட தேவோட வசனத்தை தேவோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேச கத்தோட லாபத்துக்கு மகமே உண்டாகட்டும். என கருமானவர்களே, மனதில் வச்சு கொள்ளுங்க, அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருத்தருக்கு வராதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்றது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள் அவவிசுவாசம் செயல்பட கிருபை இடம் இருக்குது என்பது நாம வரக்கூடாது. பிசாசு இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்துற ஒரு ஆயுதம் அவவிசுவாசமாகும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாட்டால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்விலே அவவிசுவாசம் என்கின்ற அக்னியாஸ்திரத்தை எய்து இன்றைக்கு அநேகரை சரிச்சுதான். ஒரு காலத்துல ஓஹோ என்று சொல்லி விசுவாசத்துல வாழ்ந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஒரு காலத்துல விசுவாசத்துல வல்லுமையாக ஜெபித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள், ஒரு காலத்துல விசுவாசத்தில ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக ஊழியர் செய்த பலர் இன்றைக்கு சரிந்து போறதன் காரணம் என்ன? நான் சொல்வேன், ஒரு முக்கியமான காரணம், ஒரு பாடம், அவவிசுவாசத்துக்கு அவர்கள் இடம் கொடுத்த முடியாது. தேமா என்னோடு இருந்து ஊழியம் செய்தவர் பவுல் சொல்லுறார், தேமா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். அர்த்தம் என்ன? அவன் தேவனை விட்டு போயிட்டான். ஒரு காலத்திலே விசுவாசத்தினால ஊழியத்தை செய்தான். மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் சற்றும் குறைபடாத ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இருந்து இத்தனை சபைகளை சாபித்த ஒரு வல்லமையான ஊழியக்காரன் மிஷனோடு இருந்து ஆண்டோட ஊழியத்தை செய்தவனும் சரிந்து போயிருக்கிறான். எதனால்? இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்ததனால் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசம் வழுகி உலகத்திலேயே அவன் தன் கண்களை பதித்து ஊழியக்காரனை விட்டு தேவனை விட்டு தூரமாக போயிட்டான் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு சோர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் தெரியுமோ? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு சோர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் தெரியுமோ? நம்முடைய வாழ்வில் இருக்கிற அவவிசுவாசம் என்பதை மறந்துறார். என்னதான் தேவனுடைய வார்த்தையை பேசினாலும், என்னதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் வாழ்க்கையில மாற்றமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் தெரியுமா? அவர்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேளாமையே என்று எவரேனும் எழுதப்பட்டிருக்கிறது நாம வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய வசனத்தை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே கேட்க வேண்டும். ஒரு சொல் அல்லது ஒரு வார்த்தை எங்கிருந்தும் வரலாம், ஆனா நமக்குள்ள வருகிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? யார் சொன்னது? யார் சொன்னது? அங்க போக வேண்டாமா? யார் சொன்னது? யார் சொன்னது என்பது முக்கியம். ஆகவே மலப்பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லி அவருடைய வார்த்தையிலே அதிகாரம் இருந்தது என்று சொல்லி அதிகாரம் உள்ளவராக அவர் போதித்தார். பரிசேரும் போதித்தார்கள். ஆனா இயேசுடைய போதனை அவர் அதிகாரத்தோடு போதித்தார் என்றும் பிசாசிகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லியும் மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்த நாம் பார்க்கிறோமே. எனக்கறிமானவர்களே, நாம் செய்தியின் தலைப்பிடவென்றால் நமக்குள்ளே அவவிசுவாசத்தின் ஆவி கிரிய செய்யாதபடி காத்துக்கொள்ளவும். எனக்கு அவனிங்க அவவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா ஆராதனைக்கு போகிறதே அலுப்பு போல இருக்கும். கண்டுபிடிங்க நாம் இடம் கொடுக்கிறோம் அவவிசுவாசத்தின் ஆவி. அவவிசுவாசம் நமக்குள்ள வந்துட்டா வேதத்தை படிக்கிறது ஏதோ கடமை போல படிக்கிறோம். பிள்ளைகள் ஸ்கூல்ல பாருங்க, சில பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, ஆனா வீட்டு அம்மா அப்பா பேசுவது கட்டாயத்து நிமித்தம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான். நாம வேதம் நாம படிக்கிறோம், ஆனா ஏதோ படிக்கணுமேன்றதுக்காக படிக்கிறோம். ஏன்னா வேதத்துல நமக்கு விருப்பம் இல்லை. கண்டுபிடிங்க நமக்குள்ள இந்த அவவிசுவாசத்தின் ஆவி வந்துட்டு. இந்த அவவிசுவாசத்தின் ஆவி சில நேரங்களில மட்டுமல்ல பல நேரங்களில மற்றவர்களால இனம் கண்டு கொள்ள முடியாது. மற்றவர்களால ஆனா நமக்கு தான் தெரியும். எப்படி தெரியுமா இருந்தா, வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை சீர்தூக்கி பார்க்கும் பொழுதுதான் நமக்குள்ளே அந்த அவவிசுவாசத்தின் ஆவி குடிகொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை நாம கண்டுகொள்ளலாம். சில நோய் கிருமிகள் இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்கு. அவைகளை கண்டுபிடிக்கிறதே கடினமாக இருக்கும். வைரஸ்கள் என்று சொல்லுவாரு, பயங்கரமா. அது போல சில ஆவிக்குரிய நோய்கள் நமக்கு இருக்குது பாருங்க, அதைகளுக்கு இடம் கொடுத்த மாட்டா ஈட்டில ஆவிக்குரிய மரணம் தான் வீச்சு. ஆகவே நாம் நம்ம சோதித்தறிந்து நாம ஜாக்கிரதா இருக்கிறது நல்லது. சில பேர் பார்த்தா ஜெபம் பண்ண விருப்பங்கிறார், இன்னும் சில பேர் ஜெபத்தை பார்த்தா உப்பு செப்பில்லாத உப்பில்லாத கறி போல இருக்கு, ஏதோ கடவுள் போல செபிக்கிறது போல செபிச்சு முடிக்கிறது போல இருக்கு. கண்டுபிடிங்க அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் வந்துட்டு. ஒருவரே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆரம்பத்துல கொண்டிருந்த விசுவாசத்தை நம்பிக்கையை முடிவு பயந்து நீ காத்துக்கொண்டால் கிறிஸ்துவத்திலே பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் வாசித்த வேத வசனம். ஆரம்பத்திலே நமக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, ஆரம்பத்திலே நமக்கு இருந்த அந்த விசுவாசம், ஆரம்பத்திலே நமக்கு ஆவியில் இருந்த அந்த அனல், ஆரம்பத்திலே நமக்கு இருந்த உற்சாகம், ஆரம்பத்திலே நம்முடைய வாழ்விலே தேவனுடைய தேவனுக்காக காணப்பட்ட வகராக்கிய இவர்களை நாம் இவைகளை நாம காத்துக்கொண்டால் கிறிஸ்துவத்திலே நாங்கள் பங்காளிகளாக இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்றது. அந்த இடைநடுவிலே எங்கேயாவது நாம் அவதிசுவாசத்துக்கு இடம் கொடுப்பமாக இருந்தால் தேவனை தேடுறதுக்கு விருப்பம் வராது, ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் வராது, ஆராதனைக்கு போறதுக்கு விருப்பம் வராது, ஆண்டவரோடு ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் வராது, ஆண்டவரோடு வேதத்தை படிக்கிறதுக்கு விருப்பம் வராது. கண்டுபிடிங்க வேறொரு காரியம் இல்ல, அவதிசுவாசத்துக்கு நாம இடம் கொடுத்து விட்டபடியால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படும். ஆகவே வேதம் சொல்றது அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்கும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்படி நாம் பார்க்கும் பொழுது அவவிசுவாசத்தினாலே நடந்த விளைவுகளை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் அடிக்கடி யோசித்தேன், கொஞ்சம் குறைவா கொஞ்சம் நேரத்தை குறைச்சு பேசணும் குறைச்சு பேசணும் குறைச்சு பேசும்போது உண்மையா சிந்தா பல தடவை யோசிக்கிறேன், ஆனா இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்றைக்கு நான் ட்ரை பண்றேன், சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய முடியும் கத்துக்கும் நான் சொல்றேன். ஆனா நான் சொல்லுவேன் உங்க நேரத்தை அதிக படிக்கிறது பண்ணி தான் வருவேன், உங்களுக்கு முன்னாடி சும்மா கத்தணும் மட்டும் எனக்கு விருப்பம் இல்லை, என்ன பல விஷயம் நான் கத்திட்டேன். ஆகவே சொல்றது தயவு செய்து கேளுங்க, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அனுப்புகிற செய்தியின் சாராம்சம் என்னவென்றால் அவவிசுவாசம் என்கின்ற பொல்லாத இருதயம் நமக்குள் இராதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். சரி, இப்ப கவனிங்க, இயேசு மலை மறுப மலையிலே ஒளிவு மலையிலே இறங்குறார், தனக்கு நெருக்கமான சீஷர்களோடு மறுவம் காட்சி சுற்பாடு கீழே இறங்கி வரும்பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது, அங்க ஏதோ ஒரு அமளி நடக்குது. ஒரு அமளி என்னன்னு பார்த்தா ஒரு தகப்பன் மகனை கொண்டு வரா, கொண்டு வந்து சீசர் என்ன தெரியுமா, மகன் அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலும் வெறுப்பிலும் விடுறான், ஊமையும் சொபுடுமான ஒரு ஆவி அவனை பிடிச்சிருக்குது, அவனை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி இயேசுவை சீசரத்துல கொண்டு கொடுத்துருக்காங்க. மூன்று பேர் மேலே இருக்கிறாங்க, மிச்சம் ஒன்பது பேர் கீழே இருக்கிறாங்க. இயேசுவை காண இல்ல வந்த தகப்பன் சீசரத்துல சொல்றான், என் குமார என் மகனுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு அற்புதம் நடக்கட்டும் சொல்லி கேட்ட பொழுது அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஒன்பது பேரும் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா போகல. ஒரு கடந்த ஒரு சம்பவம் சொல்லுது, டிஜிஎஸ் திடகர்தம் டாக்டர் சுஷ்பராஜா ஒரு தடவை ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு நபருக்காக வச்சு ஆரம்ப நாட்கள் அவர் சொல்ல கேட்கும் பொழுது எனக்கு ஜவுமடி இருந்திருக்காங்க, பிசாசு எடுத்திருக்காங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க போகல. தரைக்கிற ஊழியத்தில் ஆரம்ப நாளாக நினைக்கிறேன். பிற்பாடு ஜீவானந்தத்துக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு வந்தார் ஒரு பழைய ஊழியக்காரவர். நான் அவரோட ஊழியத்தை பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். வந்தார் அந்த அவருக்கு, அவர் வந்தாரு நேரம் போனாரு, ஒரு கொஞ்ச நிமிஷத்துக்குள்ள அந்த மனுஷன் பிசாசின் பொடியிலிருந்து விடுதலை சொல்லி நான் பாருங்க. அவர்களும் தேவோட ஊழியக்கட்டான், இவர்களும் இவரும் தேவோட ஊழியத்தான். எனக்கு அறிமானவர்களே, இயேசு மலையில் இருக்கிறார், மூன்று பேர் அவரோட இருக்கிறார், மிகுதி ஒன்பது பேர் கீழே இருக்கிறாங்க. தகப்பன் சொன்னான் என் மகனை குணமாக்கு, ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க ஜெபம் பண்றாங்க போகல. இப்ப இயேசு இறங்கி வராரு, தகப்பன் ஓடி வந்து சொல்றான், ஆண்டவரே என் மகன் ஊமையும் செபுடுமான பொல்லாத ஆவியினால் அலக்கடிகிறான், அவனை விடுதலாக்கப்படி உங்களுடைய சீசத்துல கொண்டு வந்து அவர்களால கூடாமல் போயிட்டு. இப்படி சொன்ன உடனே இயேசு என்ன சொன்ன தெரியுமா, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோட பொறுமையோடு இருந்தவர்கள், ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ணார பார்த்தவர்கள், மாமிசத்துல மனித வடிவில் இறைவன் வெளிப்படையாக வந்திருந்தும் அவரோடு இருந்தும் அவருடைய அற்புதங்களை பார்த்தும் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் தெய்வீகத்தை நேரில் சந்தித்தும் அவருடைய நாமத்துல அந்த அசுத்த ஆவியை துரத்த முடியாம போயிடுது. பாண்டவர் சொன்னாரு விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி இதுவரைக்கும் நான் உங்களோட பொறுமை. மத்தியில பாப்பிகளா இருந்தா அவங்க இயேசு ஒரு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களால ஏன் இந்த ஆவியை துரத்தி விட முடியாமல் போயிட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு அது உங்களுடைய அவவிசுவாசத்தினாலே. ஆகவே அசுத்த ஆவிகளை திரட்டுவதற்கு பிசாசிகள் மேல நாம் அதிகாரம் எடுக்கிறதற்கு நமக்கு தேவை ஆண்டவர் இயேசு மேலே இருக்கிற அந்த விசுவாசம் தான். ஆவிதான் வேதம் சொல்றது விசுவாசத்தினால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டது. விசுவாசத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அல்லது விசுவாசத்திலே உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படியெல்லாம் வேதம் நமக்கு சொல்றது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்ந்துட்டாரு. சரி, இப்ப என்ன கவனிங்க, இப்ப நாம பழைய பார்த்த ஒரு சம்பவத்துக்குள்ள போக போறோம். நேரம் கொஞ்சமா இருக்கப்படியால சீக்கிரமாக நாம் கடந்து செல்ல போறோம். என்னோட கூட தெரிவிக் கொள்ளுங்கள், என்னாகமம் என்கிற புத்தகத்துக்குள்ள வாருங்கள். என்னாகமம் என்கின்ற என்னாகமம் 13வது அதிகாரம், சீக்கிரம் வாருங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை படி.
33
நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல அவர்களுடைய பார்வைக்கும் அப்படித்தான் இருந்தோம். இது எப்படி இருக்குது? இப்ப எனக்கு இது கவனிங்க, ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு பாராமரத்தில் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு நான் கொடுக்க போற தேசத்தை சுட்டி பார்க்கறதுக்கு ஆட்கள் அனுப்பினார், வேவுகாரர் அனுப்பினார். ஆகவே மோசே ஆண்டவருடைய கட்டளையின்படி கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை தெரிந்தெடுத்து அனுப்புறார். ஒரு டீம் போகுது, ஹலோ, ஒரு டீம் சபையில இருந்து ஒரு டீம் போகுது, ஊழியர்கள் போறாங்க. எங்க தாங்கள் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு அனுப்ப சொல்லி ஆண்டவர் அனுப்புறார். என்ன கேட்டீங்களா இருந்தா, இவங்கள் தேவன் கொடுக்க போற தேசத்துல பிரவேசிக்கிறதுக்கு முதல் இவங்கள் என்ன மனநிலைமையில் இருந்தார்கள் என்றும், எப்படிப்பட்ட இருதய பின்னணியில் இருந்தார்கள் என்றும், என்ன விசுவாசத்தில் இருந்தார்கள் என்பதையும் சபை முழுவதும் எல்லோரும் கவனிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சம்பவமாக காணப்பட்டது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, இப்படி இவர்கள் அனுப்பப்படாவிட்டால் இவர்களுக்குள்ள இருந்த அவவிசுவாசத்தை மற்றவர்களால் ஒருவேளை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்க முடியும். ஆண்டவர் சொன்னபடி 12 பேரை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்துக்கு அனுப்பி அவர்கள் செய்து கொண்டு வந்த போதுதான் காரியம் வெளிப்படுது. இப்ப கவனிங்க, 12 பேரும் கோத்திரத்துக்கு தலைவர்களா, ஹலோ, 12 பேர். இந்த 12 பேர் தான் ஒருவர் யோசிப்பா, மற்றவர் காலை. நல்ல கவனிங்க, இந்த 12 பேரும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பிரபுக்களாக தலைவர்களாக இருந்து தலைவர்கள் பிரபுக்கள் சபையை நடத்துகிறவர்கள் தலைவர்கள் கோத்திர தலைவர்கள். அப்ப இவர்கள் தான் ஜனங்களை லீட் பண்ணணும். ஆகவே இவர்களை தெரிஞ்செடுத்து அனுப்புகிறார். இவங்க போய் 40 நாள் சுத்தி பார்த்திருக்காங்க தேசத்தை. வேதத்துல பல இடங்களில் இந்த 40 குறித்து சொல்லுது. போகட்டும், கவனிங்க, 40 நாட்கள் தேசத்தை சுத்தி 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 பார்த்து வடக்கு இருந்து தெற்கு வரைக்கும் எபிரோன் வரைக்கும் போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன கவனிங்க, பார்த்தாங்க, பார்த்துட்டு இப்ப செய்தி கொண்டு வர, இப்ப என்ன கவனிங்க, தேசத்தை சுத்தி பார்த்து செய்தி கொண்டு வராங்க. ஏற்கனவே அனுப்பின மோசேக்கு சொல்றதுக்காக 12 பேரும் செய்தி கொண்டு வராங்க. செய்தி கொண்டது மாத்திரம் இல்ல, என்ன பண்ண கொண்டு வந்தாங்க என்ன தெரியுமா, ஒரு திராட்சை, ஒரு ஒரு திராட்சை கொடியில இருந்த ஒரு குலம். எனக்கு பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு, நீங்க வடிவம் படிச்சிருப்ப நம்புறேன். ஒரு திராட்சை குலைய ரெண்டு பேர் ஒரு தரியில கட்டி சுமந்திருக்காங்க. அந்த திராட்சைக்குள்ள எவ்வளவு பெருசா கூட கொஞ்சம் யோசிப்பாரு. ரெண்டு பேர் சேர்ந்து தோல்ல ஒரு தடி எடுத்து ரெண்டு பேர் தோல்ல சேர்த்து ஒரு ஒரு திராட்சை கூட கொண்டு வந்திருக்காங்க. அப்படியான அந்த திராட்சை ஒவ்வொன்றும் ஒரு தேங்காய் அளவு இருக்கும் வெளியே, யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமோ, ஆண்டவர் சொன்னாரு மோசேயை கூப்பிட்டு என் ஜனங்கள் எழுத்துல படுகிற பாட்டை நான் பார்த்திருக்கிறேன், ஆகவே அவர்கள் அடிமத்தனால் விலங்கு உடைத்து நான் பார்த்து வைக்கிறது பார்த்து வைத்திருக்கிற சிங்காரமான தேசம், அது அப்ப தாட்சி இல்லாத தேசம், அது மனத்தாட்சி இல்லாத தேசம், அது என்ன திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் அதை இதை கொடுக்கிற தேசம், அது செம்பு வழி எடுக்கிற தேசம், அப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். பாருங்க, நான் பார்த்து வச்சிருக்கிறேன் என் ஜனங்களுக்கு, இந்த உலகம் முழுவதும் பார்த்து நான் படைச்ச இந்த உலகத்துல பார்த்து என் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல தேசத்தை நான் பார்த்து வச்சிருக்கிறேன். அந்த அந்த தேசத்தை கொண்டு சொல்லும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போறேன் என்று சொல்லித்தான் ஜனங்களை கூப்பிட்டார். ஆகவே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தின் பழங்கள் இப்படி இருந்ததுல ஆச்சரியம் இல்லையே. உலகத்திலே இன்றைக்கு உலகத்திலே ஒரே அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு சீனா. உலகத்தில் அதிக ஒரேஞ்ச் ஏற்றுமதி செய்கிற நாடு சீனா. அடுத்த நாடு எது தெரியுமா? இஸ்ரேல். என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் பிற்பாடு தங்கள் தேசத்தை கட்டிக்கொண்ட பிற்பாடு 1948 அத்திமரம் பொடிபட்டது, இஸ்ரேல் என்கிற கொடி பறந்தது. அப்பொழுது அவர்கள் நாட்டை கைப்பற்ற பிற்பாடு வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த பிரதேசங்களிலே எந்தெந்த மரம் நின்றிருக்கின்றதை பார்த்திருக்காங்க. அந்தந்த பிரதேசங்களிலே அந்தந்த நரங்களுக்கு நாட்டி விட்டாங்க. பாருங்க, ஒரு காலத்துல இஸ்ரேலின் தென்பகுதியாக இருந்த பிரதேசம் வந்து வனாந்தரமாக இருந்தது. இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அது ஒரு பசு சோலை போல காணப்படுதான். இன்னைக்கு இஸ்ரேலின் தென்பகுதி வனாந்தரம் இல்ல. வேதத்துல பாத்தீங்கன்னா பலர் வனாந்தரத்துக்கு ஓடி இருக்காங்க தென்பகுதிக்கு. ஆனா இன்றைக்கு அந்த வனாந்தரம் என்ற நிலைமையை மாற்றி அந்த நிலம் அந்த இடமெல்லாம் வனாந்தரம் இடமெல்லாம் இன்றைக்கு பசு சோலையாக மாற்றி வைத்திருக்கலாம். இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு இன்றைக்கு அகில உலகத்துக்கும் சவால் கொடுக்கிற ஒரு நாடாக இருக்கிறது. ஒரு சின்ன நாடு தான், சிறிய ஜனத்தொகை தான், ஆனா உலகம் முழுவதின் பார்வையும் கவனத்தையும் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அது தேவன் தெரிஞ்சு கொண்ட தேசம், அது தேவன் நாட்டின ஜாதி, அது பூர்வ ஜாதி. அதை அழிக்க எத்தனை பேர் ட்ரைவட்டாங்க, அந்த தேசத்தை கட்டிக்க எத்தனை பேர் முடிச்சுட்டாங்க போயிட்டாங்க. முன்னாள் ஈரான் ஜனாதிபதி என்ன சொன்னா தெரியுமா? இஸ்ரேல் என்ற தேசம் இருக்க கூடாது, அவங்க எல்லாம் யூரோப்புக்கு போகட்டும் சொன்னாரு. நடந்த எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு. இப்ப வேறொரு வந்திருக்கார். என கருமானங்களே, அன்ப சதா தற்கின்ற ஒரு பிரசிடன்ட் எகிப்து ஆளும் பொழுது இஸ்ரேல் என்கின்ற மணிக்கொடு நாசர் என்கின்ற பிரசிடன்ட் இஸ்ரேல் எகிப்து ஆளும் பொழுது அவர் சொன்னாரு, இஸ்ரேல் என்கின்ற தேசத்தை உலக வரப்படத்தில் இல்லாமல் அகற்றுவர் என்று சொல்லி கூக்குற கட்டாரு. கொஞ்ச காலத்துக்குள்ள அவர் போயிட்டார். என கருமானங்களே, அந்த தேசம் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த ஜனத்தை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அது தேவன் தெரிந்து கொண்ட ஜனம். அவர்களுக்கு உன்னை பகைக்கிறவர்களை நான் பார்ப்பேன், உன்னை ஆசி உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை ஒரு காலம் மாறாது. பாருங்க, அவர்கள் எத்தனையோ ஆண்டவரை துக்கப்படுத்திருக்கார்கள், எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கார்கள், ஆனாலும் தேவன் இன்று வரைக்கும் அந்த ஜனத்தை கைவிடவில்லை. இனிமேலும் ஆண்டவர் அந்த ஜனத்தை கைவிட போறதும் இல்லை. இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஜனங்களின் இருதயம் இருதயம் கண்ணப்பட்டிருந்தாலும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்புவார்கள். உபத்திரவ காலம் அல்ல, மகா உபத்திரவத்தின் காலத்தில் 144,000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லி வேதம் நமக்கு சொல்றது. வேற ஒரு சந்தேகம் இல்லை. அந்த 144,000 பேரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் இருந்து ரட்சிக்கப்படுவார்கள். அந்த 144,000 பேரும் அவர்கள் உபத்திரவ காலத்தில் கிறிஸ்துவ நற்செய்தியை பிரசங்கிப்பார்கள் உலகம் முழுவதும். அப்படியாக அந்த 144,000 ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் ஆண்டவர் பறைசாற்றும் பொழுது அநேகரை அந்த கிறிஸ்து கொலை செய்வான், அநேகர் அந்த நாட்களில் ரத்த சாட்சியாக மடிப்பார்கள். வேதத்திலே வெளிப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்கிறோம், ரத்த சாட்சிகளின் தொகை இன்னும் நிறைவாகவில்லை. வரிவிடத்தில் இருந்து அவர்கள் கூப்பிட ஆவியின் ரத்தம் தொடங்கி பரசியாவின் குமாரியாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் என்று இயேசு குறிப்பிட்டார். அதோடு முடியல, இன்று வரைக்கும் அந்த சந்ததி ரத்த சாட்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மகா உபத்திரவ காலமாகிய அந்த கிறிஸ்துவின் காலம் வரை அது நடக்கும். அந்த தொகை நிறைவேறும் வரைக்கும் அவர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சத்தத்தை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எழுதப்பட்டிருக்க வேத வார்த்தைகளை நாம நம்பணும் பாருங்க, சொல்லப்பட்டிருக்க தேவ வசனங்களை நாம நம்பணும் பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை நம்பாதவன் ஒரு அவவிசுவாசி என்பது சந்தேகம் இல்லை. எழுதப்பட்டிருக்கிற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவ வார்த்தைகளை இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நம்பாத ஒருத்தன் அவன் அவவிசுவாசி என்பதற்கு சந்தேகம் இல்லை. எங்க சந்தேகம் இல்லை. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்ன கவனிங்க, நம்பி பேச என்ன கவனிங்க, இந்த உலகத்தின் சரித்திரமே இந்த உலகத்தின் சரித்திரமே இந்த வேத வசனத்தை சுற்றி தான் சொல்லுறது. பாரு, ஏன் தெரியுமா? உலகத்தின் தொடக்கத்தை சொல்லுது, உலகத்தின் முடிவை குறித்து சொல்லுது, மனிதர்களின் தொடக்கத்தை சொல்லுது, மனிதனுடைய முடிவை குறித்து சொல்லுது, மரம் செடி கொடி பரம மிருகம் சகலம் எப்படி உண்டாகிறது, ஆரம்பம் என்ன முடிவில் அனைத்தையும் சொல்லுதே. பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனை சாம்ராஜ்யம் எழும்புனது என்று சொல்லி எழும்பும் சொல்லி வேதம் சொல்லிட்டு. ஆகவே தாரியர் கண்ட சிலை, அந்த சிலையிலே எல்லா ராஜ்யமும் போய் ஒரே ஒரு ராஜ்யம் இங்கே இருக்குது. அதுதான் இந்த பாதம். அது இரும்பும் களிமணி சேர்ந்ததாக இருக்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரை இனி எழும்ப போகிற சாம்ராஜ்யம் இன்றைக்கு இருக்கிற இந்த ஈயு தான். பாருங்க, என்னுடைய விசுவாசத்தின்படி இந்த ஈயுக்குள்ள இருந்தா அந்த கிறிஸ்து வருவாட்டை நான் நம்புறேன். என்ன கவனிங்க பாருங்க, காலம் குறுகியிருக்குது. அன்றைக்கு போல 2017 அமெரிக்கன் சிட்டிசன் எல்லாம் அந்த ஷிப் எடுக்கணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஷிப் என்ன 666. அந்த ஷிப் எடுக்காவிட்டால், அந்த பயோஷிப் எடுக்காவிட்டால் விற்கவும் முடியாது, வாங்க முடியாது, நீங்க சேர்த்து வைத்திருக்கிற பணங்களை கொண்டு பேங்க்ல டிபாசிட் பண்ணவும் முடியாது. அந்த பரிதாபம், ஏற்கனவே டிபாசிட் பண்ணிருக்கிற பணங்களை வெளியிலே எடுக்கவும் முடியாது. ஆகவே இதை உணர்ந்து இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கு தாராளமாக நம்ம திறந்து கொடுக்கிறது, சரியானத்துல நம்ம டிபாசிட் பண்றதுக்கு ஏற்ற இடமும் காலமும் நேரமும் இதன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கூட சொல்றேன். என்ன கவனிங்க, இவனை கவனிங்க, அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருதற்குள் எறிக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவன பிள்ளைகளை நான் எப்படி பேசுவது எனக்கு தெரியாத ஒன்று நான் திரும்ப திரும்ப சொல்ல வர காரியம், ஆண்டவரே சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவர் சபைக்கு அனுப்ப விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்குள்ளே அவவிசுவாசம் என்கிற பொல்லாத ஆவி ஏறாதபடி நாம காத்துக்கொள்ள வேணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ந்தாரு. என்ன கவனிங்க, ஆண்டவர் மோசே அனுப்பி ஆரோனை அனுப்பி எகிப்தின் அடிமத்தனத்தில் இருந்து ஜனங்களை கொண்டு வந்தார். கொண்டு வந்து அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் தேவன் அவர்களை நடத்திய ஹலோ ஹலோ பகலில மேகஸ்தம்பம், இரவில் லிட்டரலாக கண்ணால பார்க்கத்தக்கதாக தேவ சமூகம் இருந்தோம். அப்பா, கடலை பிளந்து வழி ரோட்டு போட்டு கல்நடையாம போக வச்சு ஆனத்தின் பழங்கடிகளை திறந்து 40 வருஷங்கள் காலை தோறும் தின்னு கோஸ்டன்லோஸ். ஹலோ, அவர்களுக்கு ஒரு பேக்கரி இருந்தது, ஆனா காலை தோறும் கொத்தோ கொத்தது கொட்டது. அவன் அவன் 1 கிலோவா 2 கணக்கில் அள்ளி தின் மூக்கு புடைக்க தின்றாவாரு. எனக்கு என்ன தெரியுமா, அவன் ஒருத்தர் ஒரு வேலை செய்யல, ஒரு பக்டரி நமக்கு இருக்கல, அங்க ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கல, ஒரு பேக்கரியும் இருக்கல, ஒரு ஷாப்பும் இருக்கல, ஒரு பேங்க் ஒன்றும் இல்லாம நடத்தி இருக்கிறார் ஆண்டவர். Because he is almighty. தேவ சர்வ வல்லமுள்ள 40 ஆண்டுகள் வனாந்தத்தை நடத்திருக்காரு. பாரு, 1 வருஷம் இல்லையா 2 வருஷம் இல்லையா, 40 ஆண்டுகள் தன் ஜனத்தை வனாந்திரத்தில் நடத்தி இருக்கிறாரே. பாரு, அப்படிப்பட்ட தேவன். அப்ப அற்புதங்களை கண்ணார பார்த்தோம், தேவனுடைய பிரச்சனத்தை கண்ணார பார்த்தோம். அந்த பரிதாபம் அந்த ஜனங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கல. என்ன தெரியுமோ, இத்தனை கிட்டத்தட்ட 20 லட்சம் என்று சொல்லுறார்கள். எகிப்தில இருந்து வந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் என்று சொல்லி வேத பண்டிதைக்கு கணக்கு போறார்கள். ஆனா ஆண்டவர் சொன்ன பாலும் தேனுமோடு கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்த எத்தனை பேர் தெரியுமா, 2 பேர். நமக்கு ஆச்சரியம், மட்டும் இல்லையா, தேவ ஜனங்கள் ஐயா, இது நீங்கள் என் ஜனங்கள் என்று தேவனை உரிமை பாராட்டின ஜனங்கள். அப்பா, ஆபிரகாமின் சந்ததி, கற்ப பிறப்புகள், தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இல்ல, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தது எத்தனை பேர், 2 பேர். 2 பேர் ஏன் தெரியுமா, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று மோசே மூலமாக தேவன் அனுப்பின செய்தியை இவர்கள் நம்பவில்லை. ஆகவே காலனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இப்ப நான் புதிய பட்டது ஒரு காரியம் சொல்ல கவனிங்க, மார்க் 4 அதிகாரத்துக்குள்ள போதிகளா இருந்தா இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு ஒட்டரவு படகுல பிரயாணம் செய்யறார். இது உங்களுக்கு தெரிஞ்ச காரியம், இப்ப கவனிங்க. இப்ப இயேசு சீடர்களோட படகுல பிரயாணம் செய்யறார். திடீரென பார்த்தா புயல் கடையமா சுவிசேஷ செய்திகள் நான் இதை பேசுவேன். இப்ப கவனிங்க, அது அவர்களுக்கு ஏற்றபடி பேசணும், விசுவாசிகளுக்கு பேசும்பொழுது விசுவாசிகளுக்கு ஏற்றபடி வியாக்கியான கவனிங்க. இப்ப இயேசு சீஷர்களோடு படகுல போய்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா சுழல் காற்று. அப்படியா, இயேசு கிறிஸ்து இருக்கிற படகுல சுழல் காற்று அடிக்குமா, அடிக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற படகுல சுழல் காற்று அடிக்குமா, அடிக்குது பாருங்க, அடிக்குது. அது எந்த அளவுக்கு அடிக்க தெரியுமோ, படகு அமைந்து போக போற அளவுக்கு அடிக்குது. சாதாரண அடிக்கல அடி அல்ல, காற்றின் வேகத்துக்கு தக்கதாக கடல் கொந்தளிக்கும். தெரியும், காற்றின் வேகத்துக்கு தக்கதாக கடல் கொந்தளிக்கும், அடி காத்து அடிக்க கடல் சிறு அடிக்குது. அந்த கடல் இன்றைக்கும் இருக்குது பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து படகுல போன கலிலேயா கடல். ஹலோ, நீங்க ஊர்ல போனா நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுங்க, ஊர்ல போறாக்கள் ஒரு இஷ்டத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்னோட ட்ரீம் அது, எப்படியாவது ஒருக்கா இஷ்டத்துக்கு போகிற ஒரு மனுஷன் குடும்பத்தை போட்டோம் வருப்பேன், நான் மாத்திரம் போகிறது கல்லிலே கதை அப்படி கொடுத்து என் மணிய பிள்ளைகள் சொல்லி எனக்கு விருப்பம் ஆடு எனக்கு விருப்பத்தான் ஒரு தடவையாவது போய் அந்த நாட்டை பார்த்துட்டு பார்த்து நான் அதை பார்த்தா தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்லலப்பா. ஆனா சொல்றேன் அதை பார்த்தா நல்லது நல்லது. ஆகவே உள்ளா போற விரும்புறவர்கள் ஹாவ் அ ட்ரீம் ஓ ஹாவ் அ விஷன், ஒரு தடவையாவது அந்த நாட்டுக்கு போய் பெரிய அளவு காசு இருக்க விழுகுதுல பெரிய நினைக்கிறேன் சரி. இப்ப எனக்கு கவனி ஆனா ஒரு டீமா போன நல்ல சொல்ல இப்ப எனக்கு கவனிங்க 20 லட்சம் பேர்ல 2 பேர் மாத்திரம் ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் விசுவாசத்துல போற பட்ச அவசுவாசம். இப்ப ஏசு அப்போஸ்தலர் கூட படைகளை போய்கொண்டிருக்கேன் கடை எல்லாம் கவனிங்க. ஹலோ, டோன்ட் லூஸ் யூர் மைண்ட். இதான் பிசாசு ஏறவில்லை, எங்க இருப்பா அந்த பிசாசு மேஞ்சிட்டே இருப்பான். தேவன் எப்படியா இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். பிசாசு எப்படி இருக்கா? ஆவியா தான் இருக்கிறார். மறந்துடாரு. முன்னுக்கு வந்து கருப்பு உருவத்துல அப்படி வந்து முன்னுக்கு நின்றா யாரும் ஏற்றுக்கொள்ளுவோம்? ஏசு ஒரு தடவை சீச்சு கொண்டு பேன போது திடீரென சுழல் காத்து அடிக்குதுவார், படகு அமிழ்ந்துவோம். இப்ப ஏசு நித்திரியா இருந்தார். 12 பேரும் பகத்தில் அலறி ட்ரை பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் ஏசு ரசிக்கு அநேக செம்படவர்கள் மீன்பிடிதான் விஷயம். இப்ப பாருங்க, இப்ப போய் ஆண்டவரே எடுப்புறாங்க. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், சொல்லுங்க உமக்கு கவலை இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு கடலையா கடல நாங்க மீன் பிடிச்சு கொண்டிருக்கும் பொழுது என்ன பின்பற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு உண்மை பின்பற்றி வந்தோம். இன்றைக்கு இந்த நடுக்கடல்ல இப்படி சாகத்துக்காக பின்பற்றி ஏசுவே இதை குறித்து கவலை இல்லையா? சில தவிர விசுவாசிகள் ஏசுவே உமக்கு கண்ணில்லையா? நான் அழுகிறேன் உமக்கு கண்ணில்லையா? நான் கதறுகிறேன் உமக்கு காதலையா? இப்படி எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ? ஹலோ, அடிப்படையாக இருக்கிறார். இப்ப என்ன கவனிங்க, அப்ப ஏசு எழும்பி இதெல்லாம் உங்களுக்கு காற்றை கடலை அதட்டினார். அதோட அதுக்கு முதல் இயேசு கேட்ட கேள்வி தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கே? இப்ப என்ன கவனிங்க, நான் சொல்ல போற காரியம் அந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் இயேசு என்ன தெரியுமோ அதைத்தான் கவனிங்க, அதைத்தான் கவனிக்க நல்லா கவனிக்க. படகில ஏறுகிறதுக்கு முதல்ல இயேசு அப்போஸ்தலர் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? அக்கறைக்கு போவோம் பாருங்கள். தட்ஸ் ஆல். இப்ப என்ன கவனிங்க, அந்த சம்பவத்தை பாருங்க, நேரம் போற அக்கறைக்கு போவோம் பாருங்கள். சொல்லி கலிலியா கடல ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் போறாங்க. அப்ப இயேசுதான் அக்கறைக்கு போவோம் வாருங்க சொல்லிதான் இவங்களை கூட்டிட்டு போறாரு. ஆனா இடையில அடிக்குது காத்து, இவங்க பயப்படுறாங்க, ஐயோ செத்து போறோம். அந்த வரை உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படி அர்த்தம் என்ன? என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. இயேசு முதல் என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு தானே இயேசு சொல்லிட்டாரு. ஹலோ, சொல்றவங்களுக்கு புரியுது? அக்கறைக்கு போவோம் பாருங்கன்னு சொல்லி ஏசு கூப்பிட்டு இருக்காரு, படகு ஏற்றி இருக்காரு. அப்ப அவங்க என்ன சொல்லிருக்கோம்? என்ன காத்து அடிச்சாலும் என்ன கடல் கொந்தளிச்சாலும் அக்கறைக்கு போவோம் என்று ஏசு நமக்கு சொல்லியிருக்காரு. அவன் எப்படியும் அக்கறைக்கு போய்த்தான் ஆகும். இதுக்கு பேர் என்னங்க? விசுவாசம். இதை புரிஞ்சு ஐயோ சாக போறோம், ஐயோ மடிஞ்சு போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இந்த வார்த்தைகள் என்ன அடிப்படையில் வந்திருக்குது? அவ விசுவாசத்தில் அடிப்படையில் வந்திருக்கு. யார் இவர்கள்? ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள். அங்க தேவஜனம் ஒரு கூட்டம் செய்கிற காரியம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. இங்க இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் செய்கிற காரியம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அறிமுகம் இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்குது. இப்படி நீயும் நானும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அப்படி எல்லாத்தையும் நமக்கு எழுதி வச்சு அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த இயேசு அக்கறையில கொண்டு சேர்த்துதான் அவர். ஏனென்றா அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனு குத்துறதும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. வசதித்து நிறைவேற்ற ஒரு மனுஷன் தான் சொல்ற வார்த்தையில விட செய்வேன் என்று சொல்லுவான் செய்ய மாட்டான், வருவேன் என்றுவான் வரமாட்டான், தருவேன் என்று தர மாட்டான். ஆனா ஆண்டவரே அப்படி இல்லை, அவர் வார்த்தையில உண்மை. ஒரு நான் ஆராதிக்கிற ஆண்டவரும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையில 100 வீத உண்மை உள்ளவர் என்று அடிஞ்சு சொல்ற கத்தோட நாமத்துக்கு மயமுண்டாகட்டும். ஆகவே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி அந்த வார்த்தைகள் நம்பாதபடியால் அந்த வார்த்தைகள் விசுவாசத்தபடியால் அலறினார்கள் குளறினார்கள். ஆண்டவர் ஏசுவை கேட்டாரு உங்கள் விசுவாசம் எங்கே சொல்லி அவர்களை கடிந்து கொண்டாட பார்க்கிறோம். ஆகவே இஷ்ட வஜனங்களை அழைக்கும் பொழுது பாலத்தேனும் ஓடுற கான தேசத்தை கூட்டிட்டு போன சொல்லி தான் கூப்பிட்டாரு. இப்ப போய்கொண்டு இருக்கும் பொழுதுதான் என்ன செய்யறாங்க, அவவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஏண்டா பாலத்தேனும் ஓடுற தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னவர் எங்களை சேர்ப்பார் என்று அவர்கள் விசுவாசிக்கல. அவை அவவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தபடியால் காரியம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டோட நாமத்துக்கு பயன்பட்டார். இப்படி சொல்லிக் கொண்டு போனா நேரமும் போகிறோம். ஆகவே நான் சொல்றேன், இப்ப நான் காரியத்துக்கு வர போற அவவிசுவாசத்தின் வடிவங்கள் அல்லது அவவிசுவாசத்தின் விளைவுகள் இவைகளை குறித்து ஒரு ஏழு குறித்து சீக்கிரமாக நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் நமக்குள்ளே அவவிசுவாசம் தான் என்பதை நாம மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ரைட், போகுது கவனிங்க. இப்ப படிங்க எண்ணாகமும் 13:33 அப்போது வாசிக்கும். எண்ணாகமும் 13:33
ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதனையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இச்சவே புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தி
பரப்பினார். என்ன செய்தி பரப்பினார்களா? துச்செய்தி. தலைவர்கள் கொண்டு வந்த செய்தி என்ன? நான் அப்ப சொன்னது போல 12 பேர் தேசத்தை சுத்தி பார்த்தாங்க. 40 நாள் வரைக்கும் தேசத்தை சுத்தி பார்த்து அவர்கள் கொண்டு வந்த செய்தி என்ன? துர்ச்செய்தி. இப்ப என்ன கவனிங்க, 12 பேர்ல 2 புரிய வந்துட்டு, 2 பேர் ஒரு பக்கம், 10 பேர் ஒரு பக்கம். இப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப இவங்களை எல்லாம் 40 நாள் சுத்தி பார்த்து இப்ப அவங்க ரைட், இப்ப பார்த்தாச்சு, இப்ப நாம ரிட்டர்ன் பண்ண போறோம், ரிட்டர்ன் டு ஹோம், நாம திரும்ப போறோம் மோசேட. இப்ப அப்படியான திரும்ப போறோம் நினைக்கும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு செய்தி வந்தது. என்னத்தை கொண்டு போறோம்? ஏன்னா அனுப்பி இருக்கிறார். இப்ப செய்தி கொண்டு கொடுக்கணும், மறு செய்தி கொண்டு கொடுக்கணும். தேசம் எப்படிப்பட்டது என்றதை பார்க்கத்தான் அனுப்பப்பட்டது. தேசம் எப்படிப்பட்டது, அதன் குடிகள் எப்படி, அதன் மதுர்கள் எப்படி, அதன் பழங்கள் எப்படி, பைகள் எப்படி, பார்த்துட்டு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனா இப்ப 12 பேர்ல 2 கட்சி வந்துடும். 2 பேர் ஒரு பக்கம், அதாவது அவவிசுவாசம் ஒரு பக்கம், விசுவாசம் ஒரு பக்கம். ஆனா இதுல வேதனை என்னண்டா, அவவிசுவாசம் தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஹலோ, அவவிசுவாசம் தான் மெஜாரிட்டி, விசுவாசம் மைனோரிட்டி. 2 கட்சி வந்துடும். 10 பேர் என்ன சொல்றீங்க? அவவிசுவாசத்தின் விளைவு என்ன தெரியுமா? அவவிசுவாசம் உள்ளவர்கள் துர்ச்செய்தி பரப்பவர்களாக இருப்பார்கள். ஹலோ, நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாம் துர்ச்செய்திகளை பரப்புவது என்ன? நற்செய்தியை சொல்ல வேண்டிய இந்த நாவு துச்செய்திகளுக்கு துணை போறது என்ன? தேவ ஜனங்கள், ஜனத்தின் தலைவர்கள், ஜனங்களை லீட் பண்ண வேண்டிய லீடர்ஸ் கொண்டு வந்த செய்தி என்ன? துச்செய்தி. அவவிசுவாசத்தின் விளைவு பாருங்க, என்ன செய்தி கொண்டு வருது? துர்ச்செய்தியை கொண்டு வருது. தேவனுடைய மனுஷர்கள் தான், தலைவர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், இஷ்டவர்கள் தான், ஆனால் அவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னங்க? துர்ச்செய்தி. துர்ச்செய்தி. அவை அவவிசுவாசம் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணும் என்று சொல்லி சத்தியத்து அப்படிதான் சொல்றேன். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, சுருக்கமா சொல்லிக் கொண்டு போறேன், எல்லாத்தையும் சொல்லி முடிக்கொள்வதாக. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய இஷ்ட வீரர்கள், நாம் துர்ச்செய்தியை பரப்புவதாக இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் பேசுகிற செய்தி, நீங்கள் சொல்லுகிற செய்தி உங்களுடைய இருதயத்திலே கருவாகி உருவாகி வெளியில் வருகிற செய்திகள், வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை சத்து சத்து நாம் சிந்தித்து பார்க்கறது நல்லது. நாம் சிலத்துல யோசிக்கிறது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால சங்காரமாக, சரியது பிழையது, நன்மையது தீமையது, நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்தறியாத படியான சில பேதை போல இருக்கிற நீதிபதியில பாக்குற ஒரு பேதையான வாலிபனை பார்த்தேன். அவன் எங்க போனா என்ன செஞ்சான்னு சொல்லி விவரிக்க விரும்பல. அது உங்களுக்கு அது போல நானு ஒரு பேதைகள், ஆவிக்குரிய பேதைகள் போல இருந்திருக்கூடாது. பாருங்க, கர்த்தருடைய அங்கனவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த வேதம் நமக்கு இருக்கிறது. ஆகவே வேதத்தின் வெளிச்சத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற அறிவில தெளிவில காரியங்களை பகுத்து நாம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லது அவசரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் துச்செய்தி பரப்புவதாக சபையிலே துச்செய்தி பரப்புவதாக நாம் இருந்திடக்கூடாது. நாம நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நாட்டம் எடுத்த இந்த உலகத்துக்கு நற்கண்டகமாகிய கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நீயும் நானும் அறிவிக்கிற செய்தி என்ன? நம்முடைய வாயில இருக்கிற செய்தி என்ன? நாம் சுமக்கிற செய்தி என்ன? நீ யாரு? உனக்குள்ள இருக்கிற செய்தி என்ன? உன் நோக்கம் என்ன? நீ அறிவிக்கிற செய்தியின் பின்னணி என்ன? அந்த நோக்கம் என்பதை சிந்தித்து பார்க்கிறாய். பிசாசு பயன்படுத்துறது பாவிகள் இதை கொடுக்காது. 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். 10 பேரையும் பிசாசு பாவிச்சுட்டா பாருங்க, பிடிச்சுட்டா பாரு. பெரிய கட்சி மெஜாரிட்டி ரட்சிக்கப்பட்டுனா துட்செய்தி பறக்கக்கூடாது, பரப்பக்கூடாது. இந்த நாவில துட்செய்தி வராதபடி உலகெங்கும் ஒரே துர்ச்செய்தி. டிவிய பார்த்தா, டிவிய பார்த்தா, நியூஸ பார்த்தா, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க உள்நாட்டுக்கார வர, இங்க இயற்கை அழிவு, இங்க பிரச்சனை, தற்கொலை, கொலை, ஷூட்டிங் நடக்குது பாருங்க. எங்க பார்த்தாலும் துர்ச்சை. But we have a good news in our life to preach and proclaim the gospel of Jesus Christ to people who don't know about Jesus Christ. கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அது நம்மிடத்தில் இருக்கு, அது நமக்கு கொடுக்கப்படும். ஆகவே என கரிமானவர்களே, நல்ல செய்திகளை பேசணும். ரட்சிக்கப்பட்ட நாம் ஹலோ மைண்ட் இட், கீப் யுவர் மைண்ட் டீப்லி. பிசாசுக்கு தூதர்களாக நம்ம மாறிடக்கூடாது. துட்செய்தி பரப்புறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்க இல்லை. நீ பேசுகிற செய்தி என்ன? இதுவரை நீ சொல்லியிருக்கிற செய்தி என்ன? நற்செய்தி அழைத்து ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாரா? துட்செய்தியை பரப்புறதுக்கு உன்னை தெரிந்து கொண்டாரா? இன்றைக்கு சபைகளிலே துட்செய்திகளை பரப்புறதுனால எத்தனை பேர் பின்மார்க்கமாக போயிருக்கிறார்கள் தெரியுமா? நாம செய்கிற ஊழியம் இதுதானா? நாம செய்கிற ஊழியம் இதுதானா? இதற்காகவா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? இதற்காகவா நம்ம ரட்சித்தார்? இதற்காகவா அபிஷேகம் பண்ணினார்? ஏன் நாம சாத்தானுக்கு தூதனாக வேண்டும்? தேவனுடைய கரத்திலே இருந்து பயன்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பிசாசு பாவிகளுக்கு நம்ம இடம் கொடுக்க? ஆகவே நான் உங்களை சொல்லுகிறேன், தயவு செய்து துட்செய்தியை பரப்பாதீங்க. அது அபவிசுவாசத்துக்கு அடையாளம். அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா இருக்கும் பாருங்க. அது நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது புல்லரி படி 14
இந்து அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
என்ன எகிப்துக்கு இனிமேல் எகிப்துக்கு போக கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். இவனை கவனிங்க, அவவிசுவாசத்தின் இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமோ? தெரியுமோ? விட்டு வந்த இடங்களுக்கு திரும்பி போக விரும்பும். ஹலோ, அவவிசுவாசத்தின் இரண்டாவது அடையாளம் என்ன? விட்டு வந்த இடங்களுக்கு திரும்பி போக விரும்பும். விட்டு வந்த பாவங்கள் திரும்ப ஒரு கட்சிக்கு விரும்பும். உள்ள போகுதோ, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எனக்கு விருப்பப்பட்டு காத மூட போறமோ? அவவிசுவாசம் விட்டு வந்த இடத்துக்கு திரும்ப போக விரும்பும். திரும்ப கொண்டு வந்தீங்க அந்த அடிமத்தனத்திலே சாகுபடிக்கு கிடைக்கட்டும், பார்வனங்களை அடிமைப்படுத்தட்டும், அவனுக்கு வேலை செய்யட்டும், அவனுக்கு உழைக்கட்டும், எங்கள் தலைவலாம் அவனுக்கு விடுங்க, அடிமைத்தனத்திலே இத்தனை கிடைக்கட்டும். அப்படிதான் சில ரட்சிக்கப்பட்ட தேவிட பிள்ளைகள். ஆண்டவர் தன்னுடைய மோசை மூலமாக அல்ல, இயேசு கிறிஸ்துனாலே இத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறனா, திரும்பவும் நாம விட்டு வந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, அந்த பாவ வாழ்க்கைகளை போயிடக்கூடாது. திரும்பவும் விசுவாசிக்கு வேலை செய்ய போகக்கூடாது. ஒரு காலத்துல பிசாசுக்கு உழைச்சா, பிசாசுக்கு தேரத்தை கொடுத்தா, அவனுக்கு முதுக வளர்ச்சி கொடுத்தா, கூலிகள் போல இருந்தோம், 18 வருஷமும் எவ்வளவு நிமிட முடியாத கூலி போல இருந்தோம், ஆண்டவன் நிமித்தி வச்சிருக்க, இப்ப முதுகெலும்புகள் நமக்கு உறுதியாக இருக்குது. ஆண்டவன் எதற்கு தெரியுமோ? ஆண்டவருக்காக உழைக்க, ஆண்டவருக்காக வாழ. அவவிசுவாசம் விட்டு வந்த இடத்துக்கு திரும்பி போகும். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு சில காரியம் மைண்டுக்கு கிளிக் பண்ணது தெரியுமோ? ஆபிரகாம் தன் குமாரனாக ஈசாக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணார். ஹலோ, வேதத்துல ப்ரொபோசல் மேரேஜ் இருக்குது, லவ் மேரேஜ் இருக்குது. இதுல எந்த மேரேஜ் நல்லது என்ன கேட்காதீங்க. இவனை கவனிங்க, எனக்கு புரிய பற்றி கூட இவனை கவனிங்க. இப்ப ஆபிரகாம் காலம் நேரம் வந்தபோது தன் குமாரனாக ஈசாக்கு பெண் கொள்றதுக்கு அப்ப வீட்டுல பெரிய மனுஷனாக இருந்த எலியேசரை பார்த்து சொன்னாரு, நீ இந்த தேசத்துல பெண் கொள்ளாமல், குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என்னுடைய தேசத்துக்கு போய் ஒரு எனக்கு இன்றைக்குதான் அதை பார்த்து ஆச்சரியப்படு. என்ன தெரியுமா, பெண் அங்கிருந்து கொண்டு வா, ஆனா என் குமாரன் அங்க கொண்டு போவார். ஏன் தெரியுமா, ஆதியாகம 12 அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னது, உன் தேசத்தை உன் ஜனத்தை இனத்தை விட்டு கற்றோம். எப்படி இருக்கு, அப்ப ஆபிரகாம் விசுவாசம் உள்ள விசுவாச விருந்தாக இருந்தபடியா அவன் பாருங்க அந்த சொன்ன வார்த்தையில உறுதியா இருக்க பாருங்க. 12 அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில உறுதி இருக்க, நீ உன் தேசத்தை உன் ஜனத்தை உன் வீட்டை விட்டு புறப்படு என்று சொன்னாரு. ஆகவே தன் குமாரனுக்கு பெண் கொள்றதுக்கு நேரம் வந்தாயிட்டு, என் தேசத்துல போய் பெண்ணை கொண்டு வா, ஆனா என் குமாரன அந்த தேசத்துக்கு தருவேன். இதை குறித்து எபிரேயர் ஆட்சியர் இப்படி எழுதுகிறார், வாசித்து பாருங்க. எபிரேயர் 11 அதிகாரம் படிங்க, எபிரேயர் 11 அதிகாரம் 15-16 சீக்கிரம் படிங்க, கெரியா போகுது. 11-15-16 நீ கெரியா வந்தா நானே கெரியா போகும். எபிரேயர் 11 அதிகாரம் 15-16 எபிரேயர் 11-15-16
தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்கிறார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைக்கும்.
அதை விட்டு வந்த தேசத்தை விரும்பி இருந்தா அவங்க திரும்பி போறதுக்கு அவங்களால முடிஞ்சிருக்கும். ஹலோ, அவங்களுக்கு சமயம் இருந்திருக்குது, வசதி இருந்திருக்கு, திரும்பி போயிருக்கலாம். ஆனால் படி
அதே அல்ல, மேன்மையான திரும்பினார்கள்.
அந்த விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதை விட மேன்மையான பரமதேசத்தை, பரலோக ராஜ்யத்தை அவர்கள் விரும்பினபடியால் விசுவாசத்தினாலே. ஏனென்றால் 11 அதிகாரம் விசுவாசத்தினால், ஒவ்வொரு வசத்தை விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே கீழே போனா விசுவாசத்துக்காக என்னத்தை இழந்தார்கள் என்னத்தை கொடுத்தார்கள் சொல்லி சொல்லப்படுறது. என்ன கவனிங்க. ஆகவே விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ, ஹலோ, அவர்கள் விட்டு வந்த இடங்களுக்கு திரும்பி போக மாட்டார்கள். விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ, அவர்கள் விட்டு வந்த பாவங்களை திரும்பவும் செய்ய மாட்டார்கள். ஆகவே அவ்விசுவாசத்துக்கு இருக்க இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், விட்டு வந்த இடங்களையும் செயல்களையும் திரும்பி பார்க்க வைக்கும். கவனிங்க, போகுது. நம்பர் 3 மூன்றாவது காரியம் என்னவென்றால், படிங்க அதே 14:4 படிங்க. 14:4
பின்பு அவர்கள்
ஏற்படுத்திக் கொண்டு, அடுத்து அவவிசுவாசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா, பின்பு அவர்கள் நாம் நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம். என்னன்னா தேவன் ஏற்படுத்தின தலைவர், நோ அவர் வந்து டிஸ்குவாலிஃபை. ஹலோ, மோசே வந்து நமக்கு சரியான ஆள் இல்ல, ஏன்னா அவர் விசுவாச சந்ததியா இருக்கிறாரு. நமக்கு தேவை அவவிசுவாசம் உள்ள விடையா, அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன் நடக்கிறாரு. இது நமக்கு சொந்த பலத்துல நாம பார்க்க போறோம். இப்ப நமக்கு சுத்தி இருக்கிற ஜாதிகளை நாம அழிக்கிறதுக்கும் வெல்றதுக்கும் நமக்கு ஒரு தலைவனை நாம ஏற்படுத்திக் கொள்வோம். நம்ம 3 என்ன தெரியுமோ, அவவிசுவாசத்துக்குரிய அடையாளத்துக்குரிய மூன்றாவது காரியம் என்ன தெரியுமோ, தங்களுக்கு உரிய தலைவர்களை தாங்களே ஏற்படுத்திக் கொள்வார். ஹலோ, இப்ப தேவன் ஏற்படுத்தின தலைவர்ல விருப்பம் இல்ல, தங்களுடைய சுய விருப்பத்துக்கு ஏற்றபடி, தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, தங்களுடைய புத்திக்கு ஏற்றபடி ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொள்வார். அப்படியானா தேவனுடைய விருப்பத்தின்படி அவர்கள் செயல்படாமல் தங்கள் சுய விருப்பத்தின்படி செயல்படுபவர்கள் அவவிசுவாசிகள். Can you imagine that? Can you think about what I am saying? Don't lose your mind here and there. Please listen to the word of God. Accept the word of God. இருக்கட்டும் மோசே அற்புதத்தை செய்தவர்கள், தேவன் அழை பண்ண அவர் வேண்டா, அவர் வேண்டா. எங்களுக்கு விருப்பமான ஒரு தலைவரை நாம ஏற்படுத்தும். சுய விருப்பம் அவவிசுவாசம் சுய விருப்ப உறுப்புகளுக்கு இடம் கொடுக்கும். அடுத்தது தெரியுமா, ஸ்தோத்திரம். சரி, இப்ப என்னாகமும் 14:27-29 படிங்க, ஆச்சரியமா இருக்கு. என்னாகமும் 14:27-29
எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பே?
29 படிங்க.
இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களின் 20 முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும்.
எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாகிய அனைவருடைய பிரேதங்களும் இந்த வனாந்திர விழும். ஹலோ, என்ன கபடிங்க, பிளீஸ் கொஞ்சம் என்ன கபடி. எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அனைவருடைய பிரேதங்களும் இந்த வனாந்திரத்தில் விழும். யார் அந்த அனைவரும்? தேவனுடைய ஜனம். ஹலோ, அடுத்த அவவிசுவாசத்தின் அடையாளம் என்ன தெரியுமோ சொல்லு, முறுமுறுப்பு. ஒருவர் சொன்னார், எங்க முறுமுறுப்போ அங்க விசுவாசி முறுமுறுப்பாங்க. முறுமுறுப்ப பார்த்தாலும் முறுமுறுத்து, அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் சபை வேணுமென்றா உங்க வீட்டுல சபையை சரியில்லைன்னு சொல்லிட்டு போ. ஆனா சபைகளை குறித்து விமர்சிக்கவும் ஊழியக்காலை குறித்து விமர்சிக்கவும் ஆண்டவர் நமக்கு இடம் தரும். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா ஏற்றுக்கொள்ள, இல்லாட்டா விடு. இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ ப்ரீச். ஐ ஸ்பீக் தி ட்ரூத். எல்லா சபைகளிலும் பிழைகள் உண்டு, எல்லா நபர்களிடத்திலும் திறந்தபடி இடமும் உண்டு. நான் ஒரு ஃப்ரிட்ஜ், நான் ஒரு போதகர், என்ன கேளுங்க. இட் ஓபன் ஹார்ட், ஐ அக்செப்ட் இட். இன்னும் திறந்த வழி இருக்குது, மாறு வழி இருக்குது. அந்த ஆவியோட தான் பேசுகிற தேவன் அறிவார். காட் நாட் எவ்ரிதிங், வாட் இஸ் இன் அவர் ஹார்ட், ஈவன் ஈவன் ரைட் நவ் ஆல்சோ. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. முறுமுறுப்பு அவவிசுவாசத்துக்கு அடியா. தேவ ஜனங்களை பா, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறார். எனக்கு ஒன்று தெரியும், கவனிக்கிறீங்களோ, எங்கே தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்களோ அடுத்தபடி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பார்கள். தேவ ஊழியலுக்கு விரோதமாக முறுமுறுக்காதவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, அப்படின்னா பாஸ்டர் அவர் அப்படி பிழை செய்கிறாரு, இவர் இப்படி பிழை செய்கிறாரு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிறதோ. இப்படி சொல்றது உலகத்தில் இருக்கிற கூட்டங்கள் சொல்லுகிற வார்த்தை. இப்படி சொல்லும் பொழுது பிழைகளை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், அந்த தவறுகளை நாம பின்பற்ற வேண்டும் சொல்லியும் அர்த்தம் இல்லை. ஒரு கட்டத்தில் இயேசு மோசியை பார்த்து சொல்லுங்க, நான் சொல்ல போறது சொல்ல போறீங்க. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார் மோசியை பார்த்து, நீ என் வார்த்தையை விசுவாசப்படியா விசுவாசியாதபடியா, நான் சொன்ன தேசத்துக்கு நீ ஜனங்களை கொடுக்கணும். இதை கொடுத்த என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, அந்த அந்த கட்டத்தில் மோசைகளை அவிசுவாசம் வந்திருக்கா இல்லையா? அப்ப நாம அதுக்கு விதமா நம்ம முறுமுறுக்கிறதா, இவர் என்ன ஊழியக்காரர் சொல்லி நம்ம முறுமுறுக்கணும். படி சே இது பண்ணுறாரு. நாம எல்லாம் தெரிஞ்சது போல கதைக்க கூடாது, யோசிக்க கூடாது. எல்லா இடத்திலையும் தெரிந்தபடி இடம் இருக்குது. எந்த ஊழியர்களை நெருங்கி பார்த்தால் ஏதோ ஒரு கட்டத்தில் மாறுபடி இருக்குது, மனம் திரும்ப திறந்து கொண்டிருக்கு. நாம் இன்னும் மாற வேண்டும், அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அதுக்குதான் இந்த வார்த்தைகளை நாம கேட்டுட்டு இருக்கோம். சபைக்கு ஒரு ஆண்டவர் ஆராதிக்கும் தொழுது கொள்றோம், அதற்கு முடிச்சிருக்கிறாரு, வேதம் நடந்து கொண்டிருக்கு, முடிய கூப்பிடுவார் வாழ்க்கும் போவோம். அதுக்கு நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ முறுமுறுப்பு அவவிசுவாசத்துக்கு அடையாளம். சில பேரை பார்த்தா என்னதான் இருந்தாலும் திருப்தி அடைய மாட்டான். பாத்துருக்கீங்களா, என்ன சாப்பாட்டை வீட்டுல சமைச்சு போடுங்க, அவன் சொன்னா ஒன்று சொன்னா உப்பு சீரியல் உப்பு இல்லைன்றான், ஒன்று சீரியல் இல்லைன்றான், ஒருத்தன் சொன்னா அது சரியில்லை, ஒரு இது சரியில்லை, சபையில வந்தா அது சரியில்லை, இது சரியில்லை, சரி அப்படின்னா சரியில்லை இருக்குது உண்மைதான். ஆனா நம்மளுடைய ஆவி என்ன, முறுமுறுக்கிற ஆவியா இருக்கக்கூடாது. இப்ப தவறுகளை சரியாக நாம் நான் நெடுக சொல்றது, த ப்ராப்ளம் இஸ் தேர் இஸ் ட்ரூ, பட் வி ஷுட் நோ ஹவ் டு ஹேண்டில் த ப்ராப்ளம். பிரச்சனை இருக்கிறது உண்மை, உண்மைதான். ஆனா நம்முடைய வேலை என்ன, எப்படி நாம் அந்த பிரச்சனையை அணுகிறது, எப்படி இந்த பிரச்சனை, திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். இப்படிதான் ஆண்டவர் அணுகுவார். ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீசக கூட அவ்வப்போது செஞ்சிருக்க காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதன் எப்படி இயேசுவோட எப்படி இந்த டீல் பண்ணிருக்காங்க போது ஆச்சரியமா இருக்கு. அப்படி இல்லாட்டா சபையில ஒரு கூட்டம் படி அனுப்ப முடியும். ஹலோ, படி திங்க போது சொல்லட்டுமோ, சொல்லட்டுமோ, சொல்றேன். பயிரோடு சேர்ந்துதான் களையும் வளம், பயிரோடு சேர்ந்துதான் களையும் வளம். ஆனா அதை பிடுங்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அதே கலை சபையை பழம் பாழ்படுத்துது, அதே கலை சபையை கெடுக்குதுன்னா துற்செய்தி நம்ம பறக்க போறது மட்டுமல்ல, முறுமுறுக்கவும் நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே தயவு செய்து பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. மட்டுமடுத்த இருக்க நல்ல இந்த பாருங்க, உங்களோட இருக்கிற சகோதர சகோதரத்தில் காணப்படுற நல்ல காரியங்களை, பிரதர் நீங்க இப்படி செஞ்சீங்க நல்லா இருந்து, இப்படி செஞ்சீங்க நல்லா இருந்து, இப்படி சொன்னீங்க நல்லா இருந்து, இப்படி செஞ்சீங்க எனக்கு ஆறுதல், அப்படி நல்ல வார்த்தைகளை நாம நல்ல தேவையான பிள்ளைகளை நமக்குள்ள இருந்து நல்ல வார்த்தைகளை ஒருவர் ஒருவர் கட்டுகிற, ஒருவர் ஒருவர் பலப்படுத்துற, ஒருவர் ஒருவர் தாங்குகிற, ஒருவர் ஒருவர் பாதுகாக்கிற, அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏங்க நாம பேசக்கூடாது. மற்றவிட குறைகளை சுட்டிக்காட்டத்துக்கு இருக்கிற அதே வேகம் வேலையை மற்றவிட வாழ்வில் இருக்கிற காணப்படும் நன்மைகளை ஏன் நாம சுட்டிக்காட்டத்துக்கு ஏன் நம்ம பிடிக்கிறோம்? முறுமுறுப்பு. ஹலோ, அப்சல்யூட்லி அபவிசுவாசி கிடையாது. இந்த சபைகளை இருந்தோட முறுமுறுகளை குறித்து கவனமா இருக்கு. நீங்களும் அப்படிப்பட்ட ஆள் உள்ளவளாக மாறிடாதபடி ஜாக்கிரதையா இருக்கு. அப்படி ஏதாவது பேசணுமா டைரக்டா குடிவாங்க. முறுமுறுப்பு ஒரு பயங்கரமான காரியம், அவவிசுவாசம் கிடையாது. அடுத்தது என்ன தெரியுமா, 16:1-3 படிங்க சீக்கிரமா. அது என்னாகும், 16:1-3 வரைக்கும் சீக்கிரமா படிங்க.
லேவிக்கு பிறந்த கோபாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன்
அவவிசுவாசத்துக்கு அடையாளம் அடுத்த தெரியுமோ, அவவிசுவாசம் எப்பொழுதும் என்ன செய்யுமா, எதிர்த்து நிற்கும். என்னையும் எம்பரையும் மோசைக்கு எதிர்த்திருந்தது போல இவர்களும் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொல்லி பவுல் எழுதுறார். இவ்வளவு பெரிய தேவதை ஊழியக்காரனாகிய மோசைக்கு விரோதமாகவும் அந்த நாட்டில ஜனங்கள் எழுந்திருக்கு. அவங்க கோராக கோட்டம் கடைசியா அட்ரஸ் கூட இல்லாம, எலும்புகள் கூட கல்லறைக்குள்ள இல்லாம, பூமி புலந்து எல்லாரும் சாரது போல நீங்க செத்தா நான் கத்தர் என்ன அழைச்சது இல்லை என்றதை ஒத்துக்கொள்றேன். ஆனா கத்தர் வித்தியாசமா இருக்கு. கத்தரோட சத்தத்தை கேட்டோம் என்ன தெரியுமா, எலும்பு கூட பூமியில காணப்படும். இந்த பாவிகளோட எலும்பு கூட பூமியில காணப்படக்கூடாது என்பதற்காக சொல்லுவோம். பூமி புலந்து உயிரோடு ஐயோ பூமி நம்மை ஒழுங்கிருப்போம். அவங்க கோலமிட்டு கொண்டு கீழே இறங்குற சத்தம் பாதாளத்துக்கு ஏண்டா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். ஒரு காரியம் சொல்லுங்களோ, பாதாளம் பூமி கீழே இருக்கு, சந்தேகம். பரலோகம் பூமி மேல இருக்கு, சந்தேகம். எங்களோடு தேவன் பேசல, எங்களுக்குள்ள வரம் இல்லையா, எங்களுக்கு போதிக்க தெரியாதா, எங்கிடத்துல அபிஷேகம் இல்லையா, எங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாதா? இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நம்ம தலைசாயம். எவர் எங்க வச்சாரோ அவர் அங்கே இருக்கட்டும், கண் இருக்கவன் இடத்துல இருக்கட்டும், சாகு முறைக்கும் இங்கே இருக்கட்டும். காசு நேரத்தில் யோசிச்சு பாக்குறது, இந்த கண்ணை சைட்ல வச்சுதான் அப்படி இருக்கு. கொஞ்சம் கட்டில வடி பாருங்க, வடிவா இருக்குமா? மூக்கு எடுத்து கொஞ்சம் கீழே வச்சு பாருங்க, இப்பயே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. இத கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் கீழே வச்சா வடிவா இருக்குமா? கற்படியே படி பாருங்க வச்சுலையா. ஆண்டவர் அதுக்காக சரீரம் சபை வந்து சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. சரியோ, அவ எவரு வர எங்கெங்க வைக்கணுமோ அங்கெங்க ஆண்டவர் வைக்கட்டும். விடுவோங்க, அவருடைய ராஜ்யம் அவர் ஆள் எடுக்குமே, அவருடைய நாமம் மகிழ்ப்படுமே, அவருடைய சித்தம் சேர்ப்பதுமே. இப்ப ஆண்டு அவிசுவாசம் எதிர்த்துட்டம் அது பெரிய பாதிப்பு கொண்டு அவர்கிட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல மற்ற கூட வாழ் பெரிய பாதிப்பு கொண்டு பெரிய பின்னடைவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பெரிய பின்னடைவு கோராக இன்றைக்கும் ஒரு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு அடையாளமாக இருக்குது. பாருங்க, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய அழைக்கப்பட்ட அந்த ஜனம் இன்னைக்கு ஒரு சாபத்துக்கு அடையாளமா போனது காரணம் என்ன? அவர்கள் தேவ ஜனங்களை எதிர்த்தே காரணம். பாருங்க, காரணம் என்ன? அவவிசுவாசம். தேவத அழைப்புல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. போகட்டும், நேரம் போகுது. அடுத்த கட்ட தெரியுமா? சீக்கிரம் நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்ப 14:9 படிங்க, 14:9 நேரம் படி, 14:9 நல்லா இருப்பாங்க. ஒருத்தன் போய் அதுக்குள்ள ஏதாவது ஒரு கதையை சொல்லி குழப்பிவர் போடுவான். ஆனா அங்க எல்லாம் எரிஞ்சு கடைசியா பயபுரிக்கத்தான் வர அணைக்கிறது. அது வாரத்துக்கு முன்னாடி எரிஞ்சு சாம்பலா சில பிரச்சனைகள் நமக்கு தெரிய வாரத்துக்கு முதலே பல விளைவுகளை ஏற்படுத்தி நஷ்டத்தை கொண்டு வரும். தேவ ராஜ்யத்துக்கு நமக்கு தேவ ராஜ்யத்துக்கு நஷ்டத்தை கொண்டு வரணுமே. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஆதாயத்தை ஒண்ணு பண்ண வேண்டிய தேவ பிள்ளைகளாக நம் மூலமாக தேவட ராஜ்யத்துக்கு நஷ்டம் வருவானே, ராஜாக்களுக்கு நஷ்டம் வருவானே. கொஞ்சம் வாக்கியமா இருக்க இல்லையா? தேவ ராஜ்யத்துக்கு நஷ்டம் வருவானே, ராஜாவி ராஜாவி ராஜ்யத்துக்கு நஷ்டம் வருவானே. நம்மள கண்காணிகளாக இருக்க முடியும் அல்லவா? நாம் ஏன் கலகம் பண்ண வேண்டும்? நமக்குள்ள இருக்கிற அவவிசுவாசம் தான் கலகங்கள் குழப்பங்களை கொண்டு வருகிறது. கத்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷன் கலகத்துக்கு காரணமாக இருக்கவே இருக்க மாட்டான் என்று சத்தியத்தை மட்டும் சொல்றான். ஏன்னா அவனோட நம்பிக்கை நாம் கத்தர்கள் இருக்குது, அவர் பார்த்துக் கொள்வார். யுத்தம் கத்தருடையது, அவர் பார்த்துக் கொள்வார். எங்கேயாவது மோசே சரி நீங்க செய்யுங்க பாப்போம், நானும் செய்யணும் பாப்போம் சரி, எங்க அவன் அவன் வேலை தப்பு எடுத்து வாசி பாருங்க. ஜனங்கள்லாம் அவனுக்கு உருவமான அவசியமா தொப்பன முகம்பு இத்தனைக்கும் அழைப்பு ஆண்டது தேவனவனை அழைச்சு அபிஷேகம் பண்ணி தலைவனாக இருக்கும்படி முகமுகம் மற்றவரை பேசுவோம். முகமுகமான அவரை பேசுறேன் என் தாசனாய் மோசை குடும்பமாக பேசுறதுக்கு நீங்கள் பயப்படாப்போம் இப்படி எல்லாம் கேட்ட பிற்பாடு அவங்க எங்க பார்ப்போம் மோசே எங்க பார்ப்போம். கலகம் குழப்பம் இது கட்சிகளுக்குள்ள இருக்கலாம், அரசியல் கட்சியில இருக்கலாம், அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக ஆளுகையை பிடிக்கிறதுக்காக அம்மா வந்தாங்க ஐயா வந்தாங்க நாம என்ன செய்யறது. ஆகவே அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக ஆளுகையை பிடிக்கிறதுக்காக அங்க இப்படிப்பட்ட கலகங்கள் குழப்பங்கள் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நமக்குள்ள சபைக்குள்ள தேவ ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கலகங்கள் கொண்டு வரது அவ விசுவாசத்தின் அடையாளம். முடிவு என்ன என்பதை நாம அறிந்திருக்கணும். எவரே ஒரு காரியம் செய்து முடிஞ்சிருக்கணும். 13:28 படிங்க. 13:28 செய்யலாம்.
ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள்,
பலவான்கள்
பட்டணங்கள் அரணிப்பானவர்களும் மிகவும் பெரியவர்களுமா இருக்கிறது.
பெரிய பெரியவர்களாக இருக்கிறது.
அரணிப்பானவர்
குமாரரையும் கண்டோம். ஏனாக்கின் குமாரையும் கண்டோம். கடைசியாக நான் சொல்றதுக்காக கேளுங்க. அவவிசுவாசம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படும், விசுவாசம் சூழ்நிலைகளுக்கு அப்பால செயல்படும். அவவிசுவாசம் சூழ்நிலைகளை பார்த்து தனக்கு சுற்றி வர என்ன இருக்கு என்று சொல்லி பார்த்து பயப்படும். ஆனா விசுவாசமோ அந்த சூழ்நிலை கடந்து செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னது போல ஆண்டவர் தான் சொன்னாரே பாலு தேனும் போற காணா தேசத்தின் அவங்களை கூட்டி பண்ணி சொல்லி சொன்னது. அதுக்கு முன்னாடி கடலை புலந்து நடத்தினார். வானத்திலிருந்து அப்பம் கொட்டோ கொட்டோம் தெரியுது. நான் இறைச்சி சாப்பிடணும் வாய் போட்டு வாயாலிருந்து மூக்கால தகுதி போற அளவுக்கு கோஸ்டலோஸாக கொடுத்தார். இறைச்சி கிலோ கணக்கில் திண்டா எல்லாத்தையும் திண்டா கண்மணிகளை பிளந்து தண்ணீரை கொடுத்தான். பாதரட்ச பழுதா போக இல்லை, உடுப்பு கட்டு போக இல்லை. இப்படி எல்லாம் நடத்தி இப்படி அற்புதங்களை செய்ய அவங்களுக்குள்ள அவிசுவாசம் ஆச்சரியமா இருக்குது. ஆகவே அவருடைய பார்வையின் பட்டணம் அரணிப்பா இருக்குது, மதுரைகள் எல்லாம் பெருசு. அங்க ஏனாக்கின் குமாரர் ஆறு அரக்கர்களை பார்த்தோம். ஜயன்ஸ் அரக்கர்கள் ராட்சதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம், எங்களுடைய பார்வைக்கு அப்படி இருந்தோம். இதாக கொண்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தலைவர் கொண்டு ஸ்டேட்மெண்ட். சோ சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுது. ஆனால் காலேபும் யோசுவாவோ அவர்களுடைய பார்வை சூழ்நிலைகளுக்கு அப்பாலே பார்த்தபடியால், அவர்கள் விசுவாச வீரர்களாக இருந்தபடியால், இப்பொழுது நாம் அந்த தேசத்துக்கு போய் அதை ஜெயிக்கலாம். நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் அந்த தேசத்தை ஜெயிக்க முடியும், அந்த ஜனங்களை ஜெயிக்க முடியும் சொல்லி இவர்கள் பேசுகிறார்கள். பாருங்க பாருங்க, விசுவாசம் எப்படி இது, அவிசுவாசம் எப்படி பேசணும் பாருங்க. அவன் நம்ம பேசுற வார்த்தனை குறித்து நம்ம கவனம் அறிக்கணும் பாருங்க. ஆகவே என கருமானவர்களே, அவிசுவாசம் சூழ்நிலைகள் தன்னுக்கு சுற்றி என்ன சொல்லி பார்த்து பயப்படும். ஆனா விசுவாசமும் அதை கடந்து செயல்படும். பாருங்க, 24 ஜாமத்துல பேது கடந்து போகிறாரு. பாருங்க, அவன் விசுவாசத்திலே நடந்து அலைகளை மிதிச்சு நடந்து போறான். திடீர்னு பார்த்தா காற்றையும் கடலையும் பார்த்தா, பார்த்த போது அவன் பார்வை பிழைச்சு போச்சு. அவருக்குள்ள என்ன வந்துருது, டிஸ்பிலி அவவிசுவாசம் வந்த போது கொஞ்சம் கொஞ்சமாக அமிழ்ந்து போனான். விசுவாசத்திலும் வேத வசனங்கள் என்ன கவனிங்க, வேத வசனங்களில் ஹலோ முடிங்க கேளுங்க, வேத எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளிலும் வாக்கு தத்தங்களிலும் நமக்கு அவவிசுவாசம் வரவே கூட. இதை குறித்து பேசல இன்னும் ஒரு மணி நேரம் வரும். என்ன கவனிங்க, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தையில நம்பிக்கை இல்லை. தெரியுமா, இதோ சீக்கிரமாக வருவேன் சொல்லி ஏ சொன்னாரு, ஏசு சீக்கிரமாக வருவேன்னு சொல்லியிருக்கபடியா நாம அதுக்கேற்றபடி நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடிய சொல்லி தேவ பிள்ளைகள் விசுவாசிச்சா இன்றைக்கு நம்ம எப்படியா இருப்போம். தன்னை கேட்கிறேன், இப்படியா இருப்போம். உடைய கிரிய கேட்ட படையினுடைய கூட வேணும் சொல்லி ஏ சொன்னாரு, அதை நம்பினா நாம எப்படி இருப்போம். நாம என்ன தெரியுது, உலகத்துல உலக பிரகாரமாக எதை எடுக்கிறது, எதை வாங்குறது, எதை விற்கிறது, எதை சேர்க்கிறது, எங்க சேர்க்கிறது, எப்படி சேர்க்கிறது, எதை கட்டுறது, எப்படி வாங்குறது, எதை தின்றது, எதை போடுறது, எதை எந்த ஃபேஷன் இங்கு ஆனா அனுபவம் பரலோகத்துல சேர்த்துவேன். நமக்கு வேதம் தெரியும், ஆனா வேத வசனத்தை நம்ம நம்புறதில்லை. அப்படி நம்பணுமாக இருந்தா நம்ம வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ சேஞ்ச் ஆகிருங்க. ஆகவே நான் நம்புறேன், என்னுடைய நம்பிக்கையின்படி நமக்குள்ளே இருக்கிற அவவிசுவாசம் தான் நம்ம வாழ்க்கை இன்னும் மாறாம இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம். பட் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடிகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவன் சொல்ற கேளுங்க, அல்டிமேட்லி ஒட்டுமொத்தமாக நான் பிரசங்கித்த செய்தியின் சாராம்சம் கேட்டு வந்தால், காரியத்தின் கடற்தொகையை கேட்போமாக. இந்த உலக காரியங்களுக்கு உங்களோட மனதை பறிகொடுத்து அவவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறாரு. பிளீஸ் ஐ டெல் யூ திஸ் நம்ம மகிமை உள்ள தேவோட ராஜ்யத்துல பிரவேசித்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், தேவன் நமக்கு வைத்திருக்க அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை ஒருவரும் தயவு செய்து இழந்து போகடாதபடி, இந்த உலகத்தின் கவர்ச்சிகளில உங்களை இருதயத்தை பறிகொடுத்துடாதபடி, இந்த உலக பொருட்களுக்கு கூட இருதயத்தை அடைவு வைத்திராதபடி, தேவ பிள்ளைகளாக நடந்து தேவ ஆவியோட வாழ்ந்து அவவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் கத்தராய் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை அர்ப்பணித்து சத்தியத்தை விசுவாசித்து தேவோட ராஜ்யத்தில பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் கேட்டுக்கு போற வழி விசாலமாக இருக்கிறது, ராட்சி தேவன ராட்சியத்துக்கு போற வழியோ எடுக்கமாக இருக்கு. இதன் வழியாக பிரவேசிக்கிறோம் சிலர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது சிலர் நீயும் நானும் ஒருவராக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாதே.